வாரம் ஒரு அலசல், கருணை பொங்கி வழிந்தோடட்டும்.
கருணை உன் வடிவல்லவா.
அந்த ஊரில் வாழ்ந்த இருவர் ஒரே நாளில் இறந்தனர். இருவரும் இறைவனின் தீர்ப்புக்கு நிறுத்தப்பட்டனர். அவர்களில் ஒருவர் பெரும் செல்வந்தர், மற்றொருவர் அவருடைய பணியாள். அங்கு வந்த இறைவன் செல்வந்தரை பார்த்ததும், இவரை நரகத்துக்கு இழுத்து கொண்டு செல்லுங்கள் என்று ஆணையிட்டார். பின்னர் அந்த பணியாளரை பார்த்ததும், இவரை நமது சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார். அப்போது செல்வந்தர் இறைவனிடம், நான் நிறைய தான தர்மங்கள் செய்திருக்கின்றேன், எனக்கு நரகமா? எனது வேலைக்காரனாகிய இவனுக்கு சொர்க்கமா? இதில் என்ன நியாயம் என்று தனது வாதத்தை முன்வைத்தார். அதற்கு இறைவன், உனது பணியாள் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்த மாட்டுக்கு ஊர்குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தான், அதனால் அவனுக்கு சொர்க்கம் என்றார். அதற்கு அந்த செல்வந்தர், ஊர்குளத்தை வெட்டியதே நான்தானே, எனக்கு நரகமா என்று கேட்டார். அப்போது இறைவன், உண்மைதான், ஆனால் அந்த குளத்தை வெட்டியது நீதான் என்று பெரிய கல்வெட்டையே அங்கு பதித்து வைத்தாய். நீ நிறைய தர்மங்கள் செய்ததாக சொல்லுகின்றாய், ஆனால் நீ செய்ததெல்லாம் தர்மம் அல்ல, விளம்பரம். நீ எதை செய்தாலும் அங்கே உன் பெயரை எழுதி வைத்தாய். நீ தண்ணீர் பந்தல் வைத்தாய், அது தாகத்தால் தவிப்பவர்களின் தாகம் தணிக்க அல்ல, ஆனால் ஊரில் உன் புகழ் பரவ வேண்டும் என்ற உன் தாகம் தணியவே அதனை வைத்தாய். ஏழைகளுக்கு உதவுவதற்காக நான் கொடுத்த செல்வத்தை உன் பெயரை பரப்புவதற்காக பயன்படுத்தினாய், அதனால் உனக்கு நரகம். ஆனால் உன் ஊழியன் வாயில்லா ஜீவனுக்கு கருணை காட்டினார், அதன் தாகத்தை தணித்தார். அந்த செயல் எனது தராசில் கனமானது, அதனால் அவருக்கு சொர்க்கம். ஏனென்றால் நான் செயல்களை பார்ப்பதில்லை, எண்ணங்களை பார்க்கின்றேன் என்று விளக்கம் அளித்தார் இறைவன்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா.
கருணை, இரக்கம், அன்பு, மன்னிப்பு, ஒப்புரவு, பகிர்வு போன்றவை மனிதர்களை மனிதர்களாக இனம் காட்டும் நற்பண்புகள். இவற்றைக் கொண்டே நாம் இறைவன் முன்னிலையில் வெகுமதியை பெறுகின்றோம். ஜாதி சமய சண்டைகளும் பயங்கரவாத வன்முறைகளும் உச்சத்தை எட்டியிருக்கும் இந்த காலத்தில், ஏன் இந்நாட்களில் கூட இந்த வன்முறைகளுக்கு மத்தியில் கருணையும் இரக்கமும் சிலரிடம் பெருக்கெடுத்து ஓடுவதை பார்க்கவும் ஊடகங்கள் மூலம் அறியவும் முடிகின்றது. இத்திங்களன்று வெளியான தி இந்து நாளிதழில் பாலஸ்தீனாவின் காசா பகுதியில் நடந்த ஒரு கருணை செயல் பற்றி சொல்லப்பட்டுள்ளது.
காசா பகுதியை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஹமாஸ் இயக்கத்தினர் மீதும் அவர்களை சார்ந்தவர்கள் மீதும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானதொரு நடவடிக்கை என்றும் இஸ்ரேல் நியாயம் கற்பித்து வருகின்றது. அவ்வப்போது மனிதாபிமான போர் நிறுத்தம் என்று குறிப்பிட்ட மணி நேரத்தை அறிவித்து கண்ணாமூச்சி காட்டி வருகின்றது இஸ்ரேல். இத்திங்களன்று கூட 7 மணி நேர மனிதாபிமான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. கடந்த 28 நாட்களாக நடக்கும் நெஞ்சை உறைய வைக்கும் இந்த போரின் 24வது நாளில் மதியம் 2:30 மணியளவில் காசா நகரின் அல் ஜல்லார் தெருவில் வழக்கம்போல் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. திடீரென்று எங்கிருந்தோ வந்த இஸ்ரேலின் ஆளில்லா விமானம் குண்டு வீச ஒரு வீட்டை மட்டும் குறிவைத்தது. அதே சமயத்தில் அந்த கட்டிடத்தில் வாழும் பஷீர் அல் ராம்லாவியின் மகனுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் பேசியவர், உங்கள் வீட்டின் மீது குண்டுவீச்சு நடைபெறப் போகின்றது, உடனடியாக வெளியேறுங்கள் என்று தெரிவித்தார். அப்போது ராம்லாவியின் உறவினர்கள் 35 பேர் அந்த கட்டிடத்தில் தஞ்சமடைந்திருந்தனர். தகவல் அறிந்ததும் ராம்லாவி மற்றும் உறவினர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி உயிர் பிழைத்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சிறிய ரக குண்டு வீட்டின் மீது விழுந்து புகையை கிளப்பியது. அதைத் தொடர்ந்து போர் விமானம் ஒன்று அங்கு வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 2 குண்டுகளை வீசின. கட்டிடம் முற்றிலும் சேதமடைந்த பின்புதான் குண்டுவீச்சு நின்றது. அதுவரை சாலையோரங்களில் ஒதுங்கியிருந்த மக்கள் பின்னர் தங்களின் பயணத்தை தொடர்ந்தனர். இது பற்றி ராம்லாவியின் மகன் கூறும்போது, எங்களின் தொலைபேசி எண்ணுக்கு யார் அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. இங்கு குண்டு வீசப்போவது பற்றி இஸ்ரேல் ராணுவத்துக்கு மட்டுமே தெரியும். அந்த தகவலை இஸ்ரேல் ராணுவத்தினர் தெரிவித்தனர் என்றார். அவர்களுக்கு எனது தொலைபேசி எண் எவ்வாறு கிடைத்தது என்பது புரியாத புதிராக உள்ளது. அல்லது ஆளில்லா விமானம் வட்டமிட்டு வருவதை பார்த்து எனது வீட்டின் அருகில் வாழ்ந்தவர்கள் எனக்கு தொலைபேசியில் தெரிவித்தனரா என்றும் தெரியவில்லை. ஹமாஸ் இயக்கத்தினருடன் எனக்கோ எனது குடும்பத்தினருக்கோ எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார்.
யாரோ ஒருவரின் கருணைச் செயல் ராம்லாவியின் குடும்பத்தினரின் உயிர்களை காப்பாற்றியுள்ளது. பிரிட்டன், கனடா போன்ற நாடுகள் முதல் உலகப் போரில் தாங்கள் இணைந்ததன் 100வது ஆண்டு நினைவை ஆகஸ்ட் 4 இத்திங்களன்று கடைபிடித்தன. 1914 ஆகஸ்ட் 4 உள்ளூர் நேரம் 11:00 பிரிட்டன் போரை தொடங்கியது. 1918 நவம்பர் 11 வரை நடந்த இந்த முதல் உலகப் போரில் பிரித்தானிய இராணுவத்திற்காக போரிட்டு ஏறக்குறைய 900,000 பேர் உயிரிழந்தனர். 1914 ஆகஸ்ட் 3 ஜெர்மனி பிரான்ஸ் மீது போரை அறிவித்ததன் 100வது ஆண்டு நினைவை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி அரசு தலைவர்கள் இணைந்து இந்ஞாயிறன்று கடைபிடித்தனர். பழைய பகைமை காயங்கள் மறைந்து புதிய நட்புகள் மலர்ந்திருப்பதன் அடையாளமாக இது தெரிகின்றது.
உலகில் கருணையும் அன்பும் இன்னும் இறந்துவிடவில்லை என்பதற்கு இப்படி பல நிகழ்வுகள் சாட்சி சொல்லுகின்றன. திண்டுக்கல் அருகேயுள்ள பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த விண்ணரசி என்ற 15 வயது மாணவி 10வது வகுப்பு படித்து வருகின்றார். 4 பெண் குழந்தைகள் உள்ள வீட்டில் விண்ணரசி 3வது குழந்தை. அப்பா பிறவியிலேயே வாய்ப்பேச முடியாதவர். வீதி வீதியாக சென்று காய்கறி விற்று வந்த தாய் செல்வராணியால் முன்பு போல் வியாபாரத்தையும் வீட்டையும் ஒரு சேர கவனிக்க முடியவில்லை. அதனால் முதல் 2 பிள்ளைகளின் படிப்பு தடைபட்டது. 3வது மகள் விண்ணரசியும் படிப்பை கைவிடும் நிலைக்கு உள்ளானார். இதை விரும்பாத விண்ணரசி திண்டுக்கல் சந்தைக்கு தினசரி காலை 5 மணிக்கு சென்று அம்மா செல்வராணி வாங்கி வரும் காய்கறி கீரை வகைகளை சைக்கிளில் வைத்து அந்த சுற்று வட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று விற்று வருகின்றார். இதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு குடும்ப சுமைகளை தாங்க பெற்றோருக்கு உதவியாக இருப்பதுடன் பள்ளி படிப்பையும் அவர் கைவிடவில்லை. தனது அக்காவும் தங்கையும் படிப்பதற்கும் அவர் உதவி வருகின்றார். மேலும் திருச்சி அரசு பொது மருத்துவமனை எதிரே உள்ள சிறிய தெருவில் தினமும் காலையில் 300 நோயாளிகளுக்கு கஞ்சி, மதியம் சுடச்சுட 300 முதல் 400 பேருக்கு உணவு என 22 ஆண்டுகளாக தொடர்ந்து தொய்வின்றி வழங்கி வருகின்றனர் ரங்கராஜ தேசிக அறக்கட்டளை அன்பர்கள். இது பற்றி கூறிய இந்த அறக்கட்டளை நிர்வாகி ரவீந்திரகுமாரி அவர்கள்,
20 ஆண்டுகளுக்கு முன் நோயாளிகளுக்கு கொடுக்க சூடான தண்ணீருக்காக நோயாளிகளின் உறவினர்கள் டீ கடைகளை தேடி அலைவர். இதை பார்த்த என் தந்தை கோவிந்தராஜ் மருத்துவமனை எதிரே இருக்கும் தெருவில் சூடான தண்ணீரை தினம்தோறும் இலவசமாக வழங்கி வந்தார். அப்போதுதான் அவருக்கு தெரிய வந்தது, நோயாளிகளுக்கு எளிதில் செரிக்கும் உணவாக மருத்துவர் பரிந்துரைக்கும் கஞ்சி மட்டும் மருத்துவமனையை சுற்றி எந்த கடையிலும் கிடைக்கவில்லை என்று. அதையடுத்து சில அன்பர்கள் உதவியோடு தினமும் காலை 6 மணிக்கு இஞ்சி பூண்டு கலந்த அரிசி கஞ்சி வழங்க ஆரம்பித்தார். அன்பர்கள் பலரின் ஆதரவு கிடைக்கவே மதிய உணவும் வழங்க ஆரம்பித்துவிட்டார். அன்று அவர் ஆரம்பித்தது இன்று வரை தொடர்கின்றது. ஒரு மனிதனின் பசியை மட்டும் போக்கிவிட்டால் அவருக்கு அடுத்து தவறான சிந்தனை எதுவும் தோன்றாது என்பது என் கருத்து.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஞாயிறு மூவேளை ஜப உரையில் வலியுறுத்திய 3 கருத்துக்களில் கருணையும் ஒன்று. நமது தேவைகள் நியாயமானதாக இருந்தாலும் அவை ஏழைகளின் தேவைகளுக்கு முன்னர் ஒருபோதும் அவ்வளவு அவசரமானதாக இருக்காது. ஏழைகளை பார்ப்பதை நாம் எத்தனை தடவைகள் தவிர்த்து நடந்திருக்கின்றோம். இது தன்னலம். நாம் ஏழைகள் பற்றி பேசுகின்றோம், ஆனால் இந்த ஆண் இந்த பெண் தங்களின் பிள்ளைகளை உடுத்துவதற்கும் அவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கும் வசதி இல்லை என்ற யதார்த்தத்தை உண்மையிலேயே உணர்கின்றோமா என்பன போன்ற கேள்விகளை எழுப்பினார்.
Le nostre esigenze, pur legittime, non saranno mai così urgenti come quelle dei poveri che non hanno il necessario per vivere. Noi parliamo spesso dei poveri, ma quando parliamo dei poveri sentiamo che quell'uomo, quella donna, quei bambini non hanno il necessario per vivere.
அன்பர்களே, வள்ளலார் அவர்கள் அறிவுறுத்தியது போன்று அடுத்தவர் துன்பத்தை காண சகிக்காமல் மனம் வருந்துபவரே கருணை மிக்கவர்கள். எனவே கருணை நிறைந்தவர்களாக நாம் இருப்போம். அது நம் உள்ளங்களில் ஊற்றாய் பொங்கி வழிந்தோடட்டும். தங்களை வளர்க்க எண்ணி உயிர்களை துன்புறுத்தி கொலை செய்யும் கொடியவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு உறவாக மாட்டார்கள். எவ்வுயிரையும் தன்னுயிராக மதித்து அன்பு காட்டுபவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்கள்.
கருணை பொங்கி வழிந்தோடட்டும். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.